வணக்கம், வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ். வார வாரம் வித்தியாசமாக புதுசாக பயனுள்ள கான்டென்ட்டை கொடுத்து என்டர்டெயின் பண்ணி எஜுகேட் பண்ணி அடித்து தூள் கிளப்ப வரும் அலையொலி, தமிழும் இங்கிலீஷும் கலந்து தரும் ஒரு தங்கிலீஷ் பாட்காஸ்ட். அது என்ன சார் மைண்ட் வாய்ஸு? அதுவா? மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் மூளை, மனசு, இது ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டும் விடாமல் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், தூங்கும்போது கூட லொட லொடன்னு. எதை பற்றி தான் யோசிக்கிறதுன்னு அதுக்கு வரமுறையே இல்லை. நம்ம மைண்டில் இருக்கிறதையும் எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டா நம்மளை பிடிச்சி உள்ள வச்சாலும் வச்சுருவானுங்க. சில சமயம் சமூகத்தை பற்றி யோசிக்கும், சில சமயம் சினிமா, சில சமயம் விளையாட்டு, அறிவியல், குழந்தை, குடும்பம், அரசியல், இப்படி எல்லாத்தையும் ஓட்டும். சில சமயம் எல்லாத்தையும் ஒரே ட்ராக்கில் கூட ஓட்டும். நம்மளும் அதை தான் பண்ண போகிறோம். வார வாரம் நம்ம மைண்டுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்க போகிறோம். வரப்போகிற வாரங்களில் நீங்களும் அதில் பங்கேற்க தான் போகிறீங்க. உங்கள் காமெண்ட்ஸ், கன்சர்ன்ஸ், க்ரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. என்ன, ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், திட்டும்போது ஸ்டைலாக நாகரீகமாக திட்டினா நல்லாயிருக்கும். இந்த வாரம் மைண்ட் வாய்ஸில் டாபிக், உங்கள் பேச்சு கா மணி சார்.
மணிரத்னம் சாரை பற்றி தான் சொல்கிறோம். அவரை பார்த்து கட்டி பிடிச்சி 70 வருஷமாக யாரும் சாதிக்க முடியாத சாதிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி காலில் வேணும்னு நினச்சாக்கா இப்படி பண்ணிட்டீங்களே மணி சார், மனசு கேட்கவே மாட்டேங்குது.
என்ன என்ன, நீங்களே கேளுங்க, நீங்களே கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள்.
பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சுக்கு கமல் வந்திருந்தார், ரஜினியும் வந்திருந்தார். ரஜினி சார் பேசும்போது பொன்னியின் செல்வனில் பெரிய பழுவேட்டரையர் ரோல் கேட்டேன், வேறு யாராவது இருந்திருந்தா சரின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் மணி சார் மணி சாராக இருக்கிறதுனால வேண்டான்னு சொல்லிட்டாரு. நமக்கு சுரேர்னுது. அடாடா, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் பண்ணுற ரோலை சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கலாமா? இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வாய்ஸ் நம்மளை சும்மா தூங்கவே விடலை. சிந்து பைரவி ஜனகராஜ் மாதிரி, பாட்டி என்னை வச்சு பூட்டு பாட்டி அப்படின்னு எவ்வளோதான் ஒளிஞ்சிக்கிட்டாலும் விடவே மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி மைண்டில் இருக்கிற கொட்டிட வேண்டியது தான்.
பழுவேற்றையர் ரோல் சுப்ரீம் ஸ்டாருக்கா இல்லை சூப்பர் ஸ்டாருக்கா, யாருக்கு நல்லா பொருந்தும் அப்படின்னு நம்மளை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பழுவேற்றையர் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருக்கு என்ன பர்சனாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ரோல் யாருக்கு நல்லா பொருந்தும், யாருக்கு கன கச்சிதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நிர்ணயிக்க முடியும். அதனால் முதல்ல பெரிய பழுவேற்றையர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய பழுவேற்றையர் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே ரெண்டு பேர் இருக்கணும்னு தெரியுது, பெரிய பழுவேற்றையர், சிறிய பழுவேற்றையர். இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சிற்றரசர்கள். சோழ நாட்டுக்கு முத முதல்ல தலைநகராக இருந்தது உறையூர், திருச்சியில் உள்ள உறையூர். அந்த உறையூருக்கு திருச்சியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் அரியலூர், அரியலூரில் இருக்கிறது பழுவூர். அந்த பழுவூருடைய சிற்றரசர்கள் தான் பெரிய பழுவேற்றையர், சிறிய பழுவேற்றையர். சிறிய பழுவேற்றையர் வந்து கண்டோர் நடுங்கும் காலன், காலாந்தக கண்டர். அவர் கையில் தான் கோட்டை காவல். கோட்டையில் அவரை மீறி யாரும் உள்ளே போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன். அவருக்கு அண்ணன்னா வேத வாக்கு. அண்ணன் தான் பெரிய பழுவேற்றையர். வீராதி வீரர், சூராதி சூரர், போர்க்களங்கள் பல கண்டவர். 64 விழுப்புண்களை தனது உடம்பிலே கொண்டவர். 64 விழுப்புண்கள்னால் 64 பேட்டில் ஸ்கார்ஸ் அவரோட உடம்புல இருக்குது. அவருக்கு என்ன ரோல், அவர் தான் இறை விதிப்பார். அதாவது அவர் தான் இன்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் அவர் தான் வரி போடுவார், வரி வசூலிப்பார். ட்ரெஷரி அவர்கிட்ட, கஜானா. இன்கம் டேக்ஸ்க்கு மட்டும் இல்லை, ட்ரெஷரி, மின்ட், கரன்சி அடிக்கிறதுக்கும், அதாவது அந்த காலத்தில் சோழர் கால நாணயங்கள் அடிக்கிறதுக்கும் அவர் தான் பொறுப்பு. அப்படின்னா அண்ணன் தம்பிக்கு நடுவில் எல்லா முக்கியமான பொறுப்புகளும், எல்லா பொசிஷன்ஸும், கேபினட் பொசிஷன்ஸும் அவங்க கையில். அப்போது அரசர் சுந்தர சோழர், அந்த சுந்தர சோழருக்கு கீழே 3 பேர். முதலாவது முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர், அடுத்தது பெரிய பழுவேற்றையர், அடுத்தது சிறிய பழுவேற்றையர். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் பவர்ஃபுல் கேபினட். இப்பேற்பட்ட பெரிய பழுவேற்றையர் என்ன பண்ணுறாருனாக்கா, போரில் போய் பாண்டியனை வென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் நந்தினியை சந்திக்கிறார். பெரிய பழுவேற்றையருக்கு வயது 65. அவள் மேல் மோகம் கொள்கிறார், அவளை மனமுடிக்கிறார் அவளுடைய சம்மதத்தின் பேரில். அவன் மேலே ஒரு தீரா காதல், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு காதலை வச்சுக்கிறார். அவளுக்காக எதையும் செய்ய துணிகிறார். எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பெரிய பழுவேற்றையர் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுற பெரிய பழுவேட்டரையர் தம் பொண்டாட்டி புது பொண்டாட்டிட்ட மட்டும் சிறு குழந்தையாக மாறிவிடுகிறார். அவளை எங்கே போனாலும் கூட பல்லக்கில் கூட்டிகிட்டு போகிறார். அவர்கிட்ட எல்லா ராஜாங்க விஷயத்துலேயும் ஆலோசனை கேட்குறார். அப்போ நந்தினிக்கும் தெரியாமல் எந்த விவகாரமும் நாட்டிலையும் நடக்காது. இதுதான் ரோல். எல்லாருக்கும் வீரர், வெளியில் வெளியில் புலி, வீட்டில் எலி. இதுதான் ரோல். இப்போ இந்த ரோலை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ரோல் இப்போ யாருக்கு நல்லா பொருந்தும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட் வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. பெரிய பழுவேற்றையர் ரோல் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மைண்டுக்கு தோன்றது ஒரே ஒரு ஆள் தான், த ஒன் அண்ட் ஒன்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரை விட இந்த ரோலுக்கு பொருத்தமாக ஒரு ஆளை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதாவது அவர் மட்டும் இருந்திருந்தா ஹீ இஸ் அ ஷூ இன். ஒரு திருவிளையாடல் ஆகட்டும், ஒரு திருவிளையாடலுக்குள்ளேயே ஒரு ரெண்டு விதமான ரோல், ஒரு கோபமான நக்கீரனை எரித்து விடும் ரோல், தர்மியிடம் சிரித்து பேசி கொஞ்சி விளையாடும் ரோல். ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் கண் முன்னால் வந்து நிற்குது. திடகாத்திர ரோல், குதிரை ஏற்றம், வாள் ஏற்றம், பரபரப்பான பேச்சு, துடிப்பான கோபம், ஆணவம், ஒரு பிரிட்டிஷ் ராஜுக்கு அடிப்பணையாத ஒரு தெனாவெட்டு, இதையெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல நம்ம கண் முன்னால் காட்டுறாரு. புதிய பறவையில் ஒரு பக்கம் ரெண்டு பரிமாணங்கள் காட்டுவார். ஒன்று வந்து அவருடைய உண்மை சுரூபம் வெளிவரும், இன்னொன்றில் வந்து அவருடைய காதலர் சுரூபம் வெளியில் வரும். ஸோ நடிகர் திலகத்தை பற்றி பேசணுன்னா பேசிட்டே போகலாம். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணோட வந்து லைட்டாக கொஞ்சி இழையிறதுனா முதல் மரியாதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வரும். அதில் அவர் ராதாவோட வடிவக்கரசியோட எப்படி இருப்பார், இந்த ரெண்டு வித்தியாசங்களையும் எப்படி காட்டுவார் அப்படிங்கும்பொழுது, அவர் ஒரு யூனிவர்சிட்டி, அவர் இதுக்கு வந்து பெரிய பழுவேற்றையருக்கு வந்து ஒரு ஒரு அழகை சேர்த்திருப்பார். அந்த படத்தின் அதோட டிமென்ஷன் வேற எங்கேயோ போயிருக்கும். அவரை பற்றி மட்டுமே நம்ம பேசியிருப்போம். இதுக்கு அடுத்த நேச்சுரல் சக்சஷன் உடனே நமக்கு தோன்றது பிரபு சார் தான். ஏன்னா அவருடைய குரல், அவருடைய உடம்பு வாகு, அவரும் குதிரை பயிற்சி, வாள் பயிற்சி இதெல்லாம் மேற்கொண்டவர். அதனால் இம்மிடியட்டாக பிரபு சார் மனசுக்கு தோன்றான். ஏன் பிரபு சாரை ஃபிட் பண்ணலன்றது இன்னும் சரியாக புரியல. அவருக்கு வந்து பூதி விக்ரமசேரி ரோலை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அவர் உள்ளே வந்தது சந்தோஷம்தான், பட் இருந்தால் கூட பழுவேற்றையர் ரோல் அவரும் நல்லாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதான் தோணுது. சிவாஜி தான் ஆட்டோமேட்டிக் சாய்ஸு, அவர் இல்லாத பட்சத்தில் பிரபு சாருக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் பிரபு சாருக்கு வேறு ரோலை கொடுத்து சரத்குமாரை கொடுத்துருக்காங்க.
இப்போது மெயின் டாபிக்கு வருவோம். ரஜினி சாரா இல்லை சரத்குமார் சாரா, இந்த ரோல் யாருக்கு சூப்பராக பொருந்தும் அப்படிங்கிற டாபிக்கு வருவோம்.
இப்போது இந்த க்ரைட்டீரியாவை மூணு க்ரைட்டீரியாவை பிரிச்சுக்கலாம். க்ரைட்டீரியா நம்பர் ஒன் வந்து லௌகீக விஷயங்கள், அதாவது லாஜிஸ்டிக்ஸ். இரண்டாவது த ஆக்சுவல் ஃபிட்மெண்ட் ஆஃப் ரோல், இந்த ரோல் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு சில வரைமுறைகளை விதித்துக்கொண்டு அதன்படி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. மூணாவது இன்டேஞ்சிபிள்ஸ், நமக்கு கண்ணுக்கு புலப்படாதவை, நமக்கு வந்து ஏதோ ஒன்று தோணுது இதுதான் கரெக்டாக வரும் இதுதான் கரெக்டாக வராதுன்னு ஒன்று தோணுது, இல்லைன்னா வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் தான் இன்டேஞ்சிபிள்ஸ். இந்த மூணு க்ரைட்டீரியாவை வச்சு நம்ம இதை அணுகுவோம். முதல்ல நம்ம என்ன சொன்னோம், லாஜிஸ்டிக்ஸ், லௌகீக விஷயங்கள். என்னென்ன லௌகீக விஷயங்களாக இருக்க முடியும்? முதல்ல பணம், பணம் ஒத்து வரணும். இப்போ சூப்பர் ஸ்டாரை போடுறதா இருந்தால், இப்போ நான் சரத்குமாரை போடுறதா இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரை போடுறதா இருந்தால், சூப்பர் ஸ்டாரு நிறையவே தெரியும் அவருடைய, அவருக்கு என்ன மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுக்க கட்டுப்படி ஆகணும். ஏற்கனவே சுபாஸ்கரன் நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பார். இப்போ திடீர்னு ரஜினியும் உள்ளே போடுறோன்னா ஏற்கனவே பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு படம் எடுக்கிறோம். இப்போ ரஜினியும் உள்ளே சேர்ந்துக்கிட்டாருனா பட்ஜெட் எங்கேயோ தாண்டி ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு கன்சிடரேஷனாக இருக்க முடியும். அடுத்தது கால் ஷீட். இந்த ரெண்டு தான் மெயினாக லஜிஸ்டிக்ஸுக்கு வந்து இடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்களுக்கு வந்து கண்டினியூவஸாக தாய்லாண்டில் போய் ஷூட்டிங் எடுக்கிறோமோ இல்லை ஹைதராபாத்தில் எடுக்கிறோமோ இல்லை உலகத்தில் எந்த மூலையில் எடுக்கிறானாலும் கால் ஷீட் கிடைக்கணும். அந்த கால் ஷீட்டை தயார் பண்ணி கொடுக்கணும். இந்த ரெண்டு மூணும். மூணாவது வந்து ஹெல்த். இந்த மூணும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மூணாவதில் வந்து ஒரு ஹெல்த்தும் இருக்குது. இதுதான் வந்து லஜிஸ்டிக்ஸில் வருது. இந்த லஜிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பணத்தை எடுத்துப்போம். இது ரஜினியே விருப்பப்பட்டு மணிசார்கிட்ட கேட்டதுனால பணமே இல்லாமல் கூட நடிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளோட யூகமாக இருக்க முடியும். அப்படியே பணம் கொடுக்குறதா இருந்தால் கூட சரத்குமாருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதோட கொடுங்கன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை பணம் கம்மியாக வாங்கலாம். இல்லை அதை நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் ஒரு பணம் வந்து ஒரு இடையூறாக இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட யூகமாக இருக்குது. நம்ம மைண்ட் வாய்ஸ் அதுதான் சொல்லுது. அடுத்தது வந்து ஸ்கெட்யூல். ரஜினி சாரே விருப்பப்பட்டு கேட்டதுனால
தன்னுடைய ஷெட்யூலை விட்டு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கால் ஷீட்டை கொடுத்துருப்பார், ஃப்ளெக்சிபிளாக இருந்திருப்பார், ட்ராவல் பண்ணியிருப்பார். மூன்றாவது நம்ம அதுலேயே ஒரு சப் ஐட்டமாக ஹெல்த்தை சொன்னோம். இப்போ ஹெல்த்து நல்லா குணமாயிட்டதுனாலையும் அடுத்த படத்துக்கு அவரே தான் சைன் அப் பண்ணினதுனாலையும் ஜெயிலருக்கு சைன் பண்ணதுனாலையும் அதனால நம்ம வந்து அவருடைய உடம்பு இதை வந்து அனுமதிக்குது அப்படிங்கிற யூகத்தில் தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. ஸோ லஜிஸ்டிக்ஸில் டிக் மார்க் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கன்சிடரேஷன் வந்து ஃபிட்மெண்ட் ஆஃப் ரோல். இப்போ ஃபிட்மெண்ட் ஆஃப் ரோல்னால் என்ன? ஃபஸ்ட்டு வந்து உடம்பு கட்டு மஸ்தாக இருக்கணும். பழுவேற்றையர்னு நம்ம சொன்னோம். அப்போ பழுவேற்றையர்னா கட்டு மஸ்தாக இருக்கணுங்கிறத சொன்னோம். அதே மாதிரி இந்த இந்த ரோலுக்கு யார் முத முதல்ல நம்ம ஆட்டோமேட்டிக் சாய்ஸுங்கிறதையும் சொன்னோம். இப்போ நம்ம சரத்குமார் எடுத்துக்கலாம், கட்டு மஸ்தானது தான் கண்டிப்பாக, அதை நம்ம மறுக்கவே முடியாது.
மலையாள படம் பழசி ராஜாவில் சூப்பர் பர்சனாலிட்டியாக நல்ல ஆஜான பகுவாக வந்து நிற்பார், அட்டகாசமாக இருக்கும்.
ரஜினி கட்டு மஸ்து கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நம்ம சிவாஜி பார்த்தோம், கருப்பாக இருக்கிற சிவாஜி திடீர்னு வெளுப்பாக மாறிட்டார். ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன் லைட் அப்படியே மாறிட்டார். அதே மாதிரி தலையில் முடியில்லாத ரஜினி, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாடி ஒரு நல்ல ஒரு இளைஞனாக மாறிட்டார். அப்படி இருக்கிற ரஜினிகாந்தா இந்த காலத்து டெக்னாலஜி வச்சு கட்டு மஸ்தா ஆக்க முடியாதா? கண்டிப்பாக ஆக்க முடியும். ஸோ கட்டு மஸ்து மட்டுமே ஒரு காரணமாக இருந்திருக்க முடியாது. அடுத்தது இந்த குதிரை ஏற்றம், அது இப்போ இந்த நம்ம பாகுபலி டெக்னாலஜி வந்துருச்சு, அதனால் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம வந்து அதை மாற்றி அமைக்க முடியும். சரத்குமார் அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக அதே எனர்ஜியோட போட முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சற்று ஒரு கம்மியான மார்க் தான் போட வேண்டியிருக்கு. அப்படி இருந்தால் கூட தலைவர் அதையும் செய்து விடுவார், ஏன்னா அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றதுனால அவரே அதை செய்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் அதை வலியுறுத்துது. இப்போது அடுத்தது வந்து டயலாக் டெலிவரி. டயலாக் டெலிவரி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க்கு தான் போட வேண்டியிருக்கு. சரத்குமார் எவ்வளவு அழகாக பேசுவாரோ அதை விட அழகாகவும் இல்லை அதே போல் அழகாகவும் நம்ம சூப்பர் ஸ்டாரால் பேசவும் முடியும். அவர் இப்போ பேசுகிற அந்த ஆக்சென்டெல்லாம் வச்சு நம்ம பேச வேண்டாம். அன்றைக்கி அவர் மூன்று முடிச்சு அவர்களெல்லாம் நடித்த இதெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்மளுடைய டயலாக் டெலிவரிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ மாவீரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவர் நடிச்சிருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு அந்த உடைய அனுபவம் இருக்குது, அதை அப்படியே பண்ணிடலாம். நாலாவது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி கெத்து, வெறப்பு, வெரைட்டி அதெல்லாம் காட்டணும் அப்படிங்கும்பொழுது ரஜினி சார் ஐ திங்க் நம்ம சுப்ரீம் ஸ்டாரை தூக்கி சாப்பிட்ருவார். இது வந்து எங்கள் மைண்ட் வாய்ஸ் ஆணித்தரமாக நம்புது அதை. ஏன்னா நீங்கள் ஒரு நெற்றிக்கண்ணாக இருக்கட்டும், ஒரு படையப்பாவாக இருக்கட்டும், ஒரு பாட்ஷாவாக இருக்கட்டும், ஒரு வில்லன் ரோல் எதுவானாலும் இருக்கட்டும், ஒரு நம்ம ரோபோட் எந்திரனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரே படத்தில் ரெண்டு ரோலை பண்ணி ஒரு வேட்டையன் ரோலாக இருந்தாலும் சரி எல்லா ரோல்லையும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்லவரையும் காண்பித்து கெட்டவரையும் அடையாளம் காண்பித்து ரெண்டுக்கும் உள்ள நிறைய வித்தியாசத்தையும் உண்டு பண்ணியிருக்கார். கண்டிப்பாக சரத்குமாரை விட இதுக்கு அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து டெஃபினட்டாக இருக்குது, இதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு வகையிலேயே அவர் 66 அடிச்சிடுறாரு. த ரேஞ்ச் சூப்பர் ஸ்டாருக்கு அதிகம், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம், ரேஞ்சும் அதிகம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு தனக்குள்ளே இருக்கும் பழுவேற்றையர் ஒரு கன்ஃப்ளிக்டட் கேரக்டர், நல்லவரும் உண்டு அவர் உள்ளே, கெட்டவரும் உண்டு அப்படிங்கிறதான் நம்ம காமிக்கிறோம் அந்த இடத்துல. அந்த இடத்துல ரஜினி வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவாருங்கிறது தான் டெஃபினட்டாக நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த இடத்துல அவர் வந்து இந்த கேட்டகரியில் அவர் வந்து டெஃபினட்டாக ஓவர் டேக் பண்ணுறாரு. அடுத்தது இந்த இன்டேஞ்சிபிள். இங்கே தான் நம்ம சொல்ல வர, மணிரத்னம் சார் சொல்ல வர ஒரு சின்ன இது இருக்குது. என்ன சார் உங்கள் ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஏன்னா நான் இந்த முடிவு ஸ்பாயிலரை சொல்ல நான் விரும்பலை. இந்த மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் இவெண்ட், ஒரு மைல்கல் சாதனை உள்ள படத்தில் இந்த மாதிரி நம்ம தலைவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுதே இன்டேஞ்சிபிள் இஸ் ஹையர். இதோடைய மார்க்கெட் வேல்யூவும் ஜாஸ்தியாகும். பேன் இண்டியா ஃபுல்லாக எல்லாருக்கும் ரஜினிகாந்த் தெரியும். சரத்குமாரை தெரிகிறத விட ரஜினிகாந்த் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு படி எல்லாரையும் இந்த வகையில் தூக்கி சாப்பிட்ருப்பார். அதனால் இன்டேஞ்சிபிளும் அது அதிகம். ஆனால் இதில் வந்து மணி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் ரசிகர்கள் இதை விரும்ப மாட்டாங்களே, நீங்கள் என்னை மாட்டி விட்றீங்களே அப்படிங்கிற மாதிரி, ஏன் சார் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரசிகர்கள் உங்களை ஒத்துப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன ரோலுக்கு உங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சின்ன ரோல் கிடையாது, பெரிய பழுவேற்றையருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட் ரோல் இருக்குது இந்த படத்தில். அப்படி இருக்கும்போது இதை வந்து இந்த இன்டேஞ்சிபிளை மணி சார் எப்படி பார்க்காம விட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை தவிர வேறு ஏதாவது ஒரு இன்டேஞ்சிபிள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, இல்லை அதை சொல்லாமல் இருக்காராங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனாலும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட்
அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்டான்ஜிபிளை வந்து எல்லாருமே மறக்கிறாங்க. அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பொன்னியின் செல்வனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது பொன்னியின் செல்வன் மேல் காதல் கொண்டவர்கள் மட்டுமே இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ண முடியும். பொன்னியின் செல்வனான ஹீரோ ஒரு பாகம் முடியும் பொழுது தான் வராரு அப்படிங்கிறத சொல்லி விவரிக்கும் பொழுது ரஜினி சாரோடைய வார்த்தைகளில் வந்து ஒரு நிஜமாகவே ஒரு ஒரு டீப்லி இன்வால்வ்டு பர்சன், ஒரு பொன்னியின் செல்வனை பரிபூர்ணமாக நேசிக்கக்கூடிய ஒரு, அதை நன்றாக கவர் டு கவர் படித்து அலசி ஆராய்ந்து கல்கியோடைய கண்ணோட்டத்துக்கே போய் அதை ஒரு நல்லா ரசித்து அனுபவித்து பேசக்கூடியவர்கள் மட்டுமே அந்த இதில் எவ்வளவோ பேர் பேசினாங்க. பேசும்போது ரஜினி சார் மாதிரி அந்த அமரர் கல்கியோட கதைக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த கதைக்களத்தை நன்றாக புரிந்து அதை உள்வாங்கி அந்த மாதிரி பேசுகிறதுக்கு உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இந்த ரோல் போயிருந்ததுன்னா அந்த ரோலாகவே வாழ்ந்திருப்பார். இப்போ நீங்கள் கார்த்தி சார் கேட்டீங்க, கதையை ஸ்கிரிப்டை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் தான் போய் கதையை படிக்கிறார், மெயின் ரோல் வந்தியத்தேவன் இதாக சொல்லலை. நிறைய பேருக்கு அந்த புஸ்தகம் படிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்காதுங்கிறது உண்மை. ரஜினி சாரே அதை சொல்கிறார், முதல்ல 2000 பக்கமாக ஐயோ நானே யோசித்தேன் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அதை நான் வந்து குறைவாக மதிப்பிடலை. ஆனால் அந்த கதையை படிச்சுட்டு வரும்பொழுது அதில் ஒரு சிறு குழந்தையோட ஆவல் பிறக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. இதை நீங்கள் எந்த பொன்னியின் செல்வனை எந்த காலத்தில் படித்து அந்த புஸ்தகத்தை படித்து இந்த படத்தை பார்க்க ஆவலாக இருக்கும் துடிக்கும் ஆள்களை போய் கேட்டு பாருங்கள், இதை தான் சொல்லுவாங்க. இந்த சீனை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், அந்த சீனை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், நந்தினியும் வந்தியத்தேவனும் பேசும்போது எப்படி இருக்குது, வந்தியத்தேவனும் குந்தவியும் முத முதல்ல கை உரசும்போது எப்படி இருக்குது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும்போது எப்படி இருக்குது, வானதியும் ராஜராஜ சோழனும் ஒருத்தர் பார்த்துக்கும்போது எப்படி இருக்குது, இப்படி தான் எல்லாருடைய கண்ணோட்டங்களுமே இருக்கும். இதை எப்படி எடுக்கிறாங்க, இந்த சீன் எப்படி, ஆதித்த கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் உள்ள சீன் எப்படி இருக்கும், இப்படி இதை ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய ஃபேவரட் சாப்டரில் என்னென்ன நடக்கும், இதை எப்படி சித்தரித்திருப்பார்கள் அப்படின்னு நம்பி தான் புஸ்தகம் படைத்த அனைவருமே அதை பார்க்க வராங்க. இன்ஃபேக்ட் கார்த்திகா சார் கூட அதை சொல்கிறார், வந்து மார்க் போட வராதிங்க, வந்து என்ஜாய் பண்ண வாங்கன்னு சொல்கிறாரு. வாஸ்தவம் தான், இருந்தாலும் இது வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி, யாருக்குமே இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு இன்பார்ன் பயஸ் எல்லார் மனதிலையும் இருக்குது. புஸ்தகம் அளவுக்கு எடுத்திருக்காங்களான்னு பார்க்குறதுக்குடைய ஆவல் எல்லார் மனதிலையும் இருக்குது. எனிவே இந்த மூன்று க்ரைட்டீரியாவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, லஜிஸ்டிக்ஸ் க்ரைட்டீரியாவை பார்த்துட்டோம், ஃபிட்மெண்ட் ஆஃப் ரோல் அதை பார்த்துட்டோம், மூணாவது இன்டான்ஜிபிள் பார்த்துட்டோம். கட்டுமஸ்தான உடல், மேபி இந்த இறங்கி நின்று குதிரையில் அங்கே இங்கேலாம் சண்டை போடுறது, இந்த மாதிரி இந்த ஒன்று ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த ரெண்டு மூணு விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் நம்மளுடைய கணிப்பில் சூப்பர் ஸ்டார் டபுள் செஞ்சுரி அடிப்பார். சரத்குமாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டுமஸ்தான உடம்பும் டைலாக் டெலிவரியும் திடகாத்திர மனோபாவம் உள்ளவர்களும் அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அசடு வழிபவர்களும் இந்த ரோலையும் அவரால் நல்லா பண்ண முடியும். அதனால் அவர்கிட்டேருந்து எதையும் நான் எடுக்கலை. இது புதுசாக நமக்கு தெரிந்த செய்தி, ரஜினி சாரை வைத்திருக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மணிசாருன்னு சொல்லும்போது ஒரு சின்ன மனஸ்தாபம் நம்ம மனசுக்குள்ளே எழுகிறது. அதனால் அவர் பேச்சு கா விடலாமா, மணிசார் மேலே ஒரு கா விடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுது. இது எத்தனை நாளைக்கு இருக்க போகுது, ஒரு சின்ன காதான், இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே படம் வந்துடப்போகுது, அதுக்கப்புறம் பழம் விட்டுற போகிறோம். பட் ஸ்டில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் அப்படின்னு வந்து எங்கள் மனசில் தோணுது.
அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் காந்தன் ஃப்ரம் மைண்ட் வாய்ஸ்.